The following is a class on the Bhagavad Gita as it is, 3rd chapter, text number 21 through 24, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 3rd Adhyayam, 21 முதல் 25 ஸ்லோகம் வரை உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஜிம்ஹாக்ரி நாம துப்பம் அகவதோ சபஜதோபி கரியான் ஜிம்ஹாக்ரி நாம துப்பம். A person, whatever he may be, even he is very low-born, but if he utters the holy name of God by his tongue, he becomes the glorious person.
ஒரு நபர் எந்த நிலையில இருக்கிறவராக இருந்தாலும் சரி, மிகவும் தாழ்ந்த பிறவி உடையவராக இருந்தாலும் சரி, ஆனால் பகவானுடைய திருநாமத்தை அவருடைய நாக்கால உச்சரித்தார் அப்படின்னா அவர் புகழ் வாய்ந்தவராயிடுறார்.
சபச தூபி சபச சா சா மீன்ஸ் டாக் அண்ட் பச்சதா பச்சத மீன்ஸ் ஒன் ஹூ ஈட்ஸ் டாக்.
ஸ்வபச்சதா ஸ்வபச்ச அப்படின்னா நாய், பச்ச அப்படின்னா நாயை உண்பவன்.
இன் இந்தியா தி டாக் ஈட்டர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி தி லோயஸ்ட் கிளாஸ் ஆஃப் டாக் ஈட்டர்ஸ்.
இந்தியாவில் நாயை தின்பவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களா கருதப்படுறாங்க.
சபச்சதா சபச்சதா மீன்ஸ் தி டாக் ஈட்டர்ஸ். சி ஈவன் தி டாக் ஈட்டர்ஸ் ஈவன் இஃப் ஹி இஸ் எ டாக் ஈட்டர் இட் டசன்ட் மேட்டர் இஃப் ஹி கான் சாண்ட் தி ஹோலி நேம் ஆஃப் லார்ட் then he becomes glorious.
அதனால சோபச்ச அப்படின்னா நாயை உண்பவர்கள். அந்த நாயை உண்பவராக இருந்தாலும் கூட பகவானுடைய திருநாமத்தை அவர் உச்சரிக்கிறார் அப்படின்னா அவர் புகழ் வாய்ந்தவராயிட்டார்.
அகவதோ சபதோ பிதரியான் தி ஜிக்ஹாக்ரி நாமதுப்பம். சோ திஸ் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் இஸ் க்ளோரியஸ் and anyone who chants this he becomes glorious.
Anale inda Hare Krishna uchchadanam pugal vaindathu. Yaar oruthar idha uchcharikkraangalo avarum pugal vaindavar agrar.
Lord Krishna says that
Bhagavan Krishna solrar
jadjada charati shrestha lokasat சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனஹா சஜத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஜத் ஜாத் வாட் எவர் இஸ் பிராக்டிஸ் பை தி பிரின்சிபல் ஆர் தி சுப்பீரியர்ஸ்
முக்கியமானவர்களால அல்லது தலைவர்களால எதெல்லாம் பயிற்சி செய்யப்படுதோ.
In every society, in every country, there are certain class of men who are considered the leaders or the superior men.
ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள் இருக்காங்க. அவர்கள் தலைவர்களா அல்லது உயர்ந்தவர்களா கருதப்படுறதுண்டு.
The Lord Krishna says that whatever is practiced by the top least men, that is followed by the ordinary class.
Anale Bhagavan Krishna solrar miga uyar nilayila irukkakoodiya nabargal ennellam payirchi seiraangalo sadharana makkalum adaiye pinpatrugiraargal.
Sajat pramanam kurute and the top least man, whatever he adopts or whatever scripture or whatever instruction he admits, lokastha dhanvartate, ordinary class of men, they generally fall.
அந்த உயர் நிலையில் இருக்கக்கூடிய நபர் என்ன ஒரு வழிமுறையை ஏற்றுக்கொண்டாலும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும் அல்லது உபதேசங்களாக இருக்கட்டும், அவர் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் போது லோகஸ்தத் அனுவர்த்தத்தை சாதாரண மக்கள் பொதுவாக அதை பின்பற்றுவாங்க.
The whole idea is that Krishna wants Arjun to become an ideal person.
இங்கே கருத்து என்னன்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனை பின்பற்றத்தக்க நபரா இருக்கணும்னு விரும்புறார்.
ஐடியல் பர்சன், so that ordinary man can follow.
பின்பற்றத்தக்க நபரா இருந்தா சாதாரண மக்களும் பின்பற்றணும்ன்றதுக்காக.
And generally the practice is also the same. Any leader, if the leader of the people, their ideal, he is ideal. A leader of the man, if he is ideal, the followers also become ideal.
பொதுவான பயிற்சி என்னன்னா, ஒரு மக்களோட தலைவர் பின்பற்றத்தக்கவரா இருந்தா பின்பற்றக்கூடியவர்களும் பின்பற்றத்தக்கவர்களா ஆவாங்க.
And if the leader of the society or country is not an ideal man, then the followers or the countrymen and the members of the society, they are also of the same type.
ஒரு சமுதாயத்தின் அல்லது நாட்டோட தலைவர் பின்பற்றத்தக்கவராக இருந்தால் அவரை பின்பற்றக்கூடியவர்களும் அல்லது நாட்டோட பிரஜைகளும் சமுதாயத்தின் உறுப்பினர்களும் அவர்களும் கூட அதே வகையை பின்பற்றுவார்கள்.
Now Krishna says,
இப்போ கிருஷ்ணர் சொல்றார்,
நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யா ஸ்ரீ சுலோகேஷு கிஞ்சன ந அனாபாப்தியம் ஆப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. நவ் சீ அர்ஜுன், ஐ ஆம் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஐ ஹாவ் நதிங் டு டூ இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் கெய்னிங் சம்திங்.
அர்ஜுனா, இப்ப நீ பாரு, நான் முழு முதற் கடவுள். இந்த உலகத்தில் எந்த ஒரு லாபத்துக்காகவும் நான் எதையும் செய்யணுன்றது இல்லை.
எவ்ரி ஒன் டஸ் சம்திங் வித் தி பர்பஸ் ஆஃப் சம் கெயின். விதவுட் கெயின் நோபடி வர்க், ஐதர் ஸ்பிரிச்சுவல் கெயின் ஆர் மெட்டீரியல் கெயின்.
எல்லாருமே செயல்படுறது எதையாவது அடையணும் அப்படின்றதுக்காக. எந்த ஒரு லாபமும் இல்லாமல் யாருமே செயல்படுறது கிடையாது. அது பௌதிகமான லாபமா இருக்கலாம் அல்லது ஆன்மீகமான லாபமா இருக்கலாம்.
Somebody works for material gain and somebody works for spiritual gain.
சில பேர் பௌதிக லாபத்துக்காக உழைக்கிறாங்க, சில பேர் ஆன்மீக லாபத்துக்காக உழைக்கிறாங்க.
There must be some gain.
அங்க ஏதாவது லாபம் இருந்தாகணுமா இருக்கு.
But Lord Krishna, he is the supreme personality of Godhead. Supreme personality of Godhead means he is full with opulence, all opulence.
ஆனால் பகவான் கிருஷ்ணர் அவர் முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுள் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் முழுமையா நிரம்பியவர்.
Now what are the things which generally people aspire after?
Poduva makkal virumbakoodiya vishayangal la enna?
People generally they want wealth.
Poduva makkal selvatha virumbraanga.
They want riches. They want to be very highly rich man, accumulate wealth, millions and millions of rupees.
Avargal miga valama ella selvathodum மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கணும்னு விரும்புறாங்க. நிறைய செல்வம் சேர்க்கணும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சேர்க்கணும்னு விரும்புறாங்க.
Then somebody wants to become very strong man.
அடுத்து ஒரு சிலர் மிக பலமானவரா இருக்க விரும்புறாங்க.
Somebody wants to be to become very beautiful man.
சில பேர் ரொம்ப அழகானவரா இருக்க விரும்புறாங்க.
Somebody wants to become very learned man.
சில பேர் பெரிய அறிஞர்களா இருக்கணும்னு விரும்புறாங்க.
Somebody wants to be very famous man.
சில பேர் மிக பிரபலமானவர்களா இருக்க விரும்புறாங்க.
So on. There are six opulences I have discussed in this hall many times.
இப்படியாக ஆறு ஐஸ்வர்யங்கள் இருக்கு. இவைகளை பற்றி நாம பல முறை இந்த ஹால்ல விவாதிச்சிருக்கோம்.
ஐசஜஸ்ஸ சமக்ரஸ்ஸ பீஜஸ்ஸ ஜஸஸ ஸ்ரிய. There are three, six kinds of opulences, means wealth, strength, beauty, knowledge and renunciation.
ஐஸ்வர்யஸ்ஸ சமக்ரஸ்ஸ வீரியஸ்ஸ யஶஸ ஸ்ரியஹ. ஆறு வகையான ஐஸ்வர்யங்கள் இருக்கு. செல்வம், அழகு, பலம், அறிவு, புகழ் மற்றும் துறவு.
Renunciation is also considered as opulence.
துறவும் கூட ஐஸ்வர்யங்களில் ஒன்றாக கருதப்படுது.
Somebody has got immense money, immense wealth, but at once he renounces everything and becomes a mendicant for some cause, of course.
சில பேர்கிட்ட அளவில்லாத பணம் இருக்கும், அளவில்லாத செல்வம் இருக்கும், ஆனா உடனடியா எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு சாதுவாயிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் உறுதியா.
There are many instances in political field. Somebody for political emancipation, he gives us everything, all homely comforts and everything, renounces and becomes a very famous man in the political field.
அரசியல் துறையில இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. திடீர்னு அரசியல செல்வாக்கு பெறத்துக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்க அரசியல மிக பிரபலமானவர்கள் ஆயிடுறாங்க.
Similarly, there are men in the spiritual field also. They renounce everything for achievement of spiritual perfection.
அதே மாதிரி ஆன்மீக துறையிலையும் ஆன்மீக நோக்கங்களை அடையறதுக்காக எல்லாவற்றையும் துறக்கக்கூடியவர்கள் இருக்காங்க.
So renunciation is also one of the opulence.
அதனால துறவும் ஐஸ்வர்யங்கள்ல ஒன்று.
So wealth, strength, beauty, knowledge, renunciation. So these things are opulence.
அதனால செல்வம், பலம், அழகு, அறிவு, துறவு இவைகள்லாம் ஐஸ்வர்யங்கள்.
Now Lord Krishna, he says that I have nothing to gain.
இப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு லாபம் அடையறதுக்கு எதுவும் கிடையாது.
All these opulences, but because the definition of God is one who has got in full all these opulences.
ஏன்னா கடவுளுக்கான வரையறையே யார் ஒருவர் இந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையா கொண்டிருக்காரோ அவர்தான்.
The definition of God is like that in the Vedic literature.
வேத இலக்கியங்கள்ல கடவுளை பற்றின வரையறையே இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு.
Everything has got a definition. So the definition of God is that Vaisajasa Samagrasa, one who possesses full wealth and full strength, full and fame, full beauty, full knowledge and full renunciation, he is God.
எல்லாவற்றுக்குமே ஒரு வரையறை இருக்கு. இப்ப கடவுளுக்கான வரையறையும் இந்த மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களும் முழு பலம், முழு செல்வம், முழு அழகு, அறிவு, துறவு எல்லாவற்றையும் கொண்டவர்.
So Lord Sri Krishna proved when Lord Sri Krishna was present amongst ourselves.
அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம இடையில இங்க இருக்கும்போது அவர் நிரூபிச்சிருக்கார்.
From the history we can see that if we have to believe the history,
varalaral irundhu adha nama paakalam, adukku neenga varalara nambanum.
Then he was in full in everything. He was full in everything.
Avar ellavattrilum mulumayanavara irundar.
So far as a householder also, when Lord Krishna displayed his capacity as a householder, you will be surprised. Perhaps most of you know that he married 16,108 wives.
ஒரு கிரகஸ்தரா கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு கிரகஸ்தரா அவருடைய லீலைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அதிகபட்சமான பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் 16,108 மனைவியர்களை திருமணம் செய்தார்.
16,000. So somebody may be surprised that how a person can marry 16,108 wives.
ஒரு சிலர் ஆச்சரியம் அடையலாம், எப்படி ஒரு நபரால 16,108 மனைவியர்களை திருமணம் செய்ய முடியும்னு.
A ordinary person like us or a little more strong person, that is not possible.
நம்மள போல ஒரு சாதாரண நபருக்கோ அல்லது கொஞ்சம் பலமானவருக்கோ இது சாத்தியம் அல்ல.
But when the word omnipotency is applied, God is called omnipotency. So for him, nothing is impossible.
சர்வ சக்திகளையும் கொண்டவர் அப்படின்ற அந்த வார்த்தை கடவுளுக்கு பொருத்தமானது. கடவுள்னாவே சர்வசக்தி உடையவர், அதனால அவருக்கு சாத்தியம் இல்லைன்றது எதுவுமே கிடையாது.
So if you have to believe the history, then Lord Sri Krishna married 16,108 wives and he built 16,108 palaces also.
அதனால நம்ம வரலாறை நம்பணும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 16,108 மனைவியர்களை திருமணம் செய்தார், 16,108 மாளிகைகளையும் கட்டினார்.
வெல் டெக்கரேட்டட், ஃபுல்லி equipped, ஆல் மார்பிள் பேலஸஸ்,
முழுமையான மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட எல்லாமே மார்பிளில் செய்யப்பட்ட மாளிகைகள்.
அண்ட் தேர் வாஸ் நோ நீட் ஆஃப் லைட், தி பேலஸஸ் வார் சோ நைஸ்லி டெக்கரேட்டட் வித் ஜுவல்ஸ்.
அந்த மாளிகைகள்ல வெளிச்சத்துக்காக எந்த விளக்கம் தேவையில்லாம இருந்தது. ஏன்னா எல்லா மாளிகை மொத்தமும் பல்வேறு ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
The light focused by the jewels that will illuminate the house.
அந்த ஆபரணங்கள்ல இருந்த வெளிச்சமானது அந்த அரண்மனைகளுக்கு வெளிச்சம் ஊட்டியது.
And another thing, he was present in every house simultaneously.
இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே சமயத்தில் எல்லா வீட்லயும் அவர் இருந்தார்.
16,000 wives and 16,000 houses, he was present in 16,000 expansions by himself.
16,000 மனைவியர்கள், 16,000 அரண்மனைகள், அவரே 16,000 ரூபங்களா விரிவடைந்து எல்லா அரண்மனைகளிலும் இருந்தார்.
That is called opulence. These are the opulences.
இவைகள் தான் ஐஸ்வர்யங்கள் அழைக்கப்படுது.
The Lord Krishna was full. Now when Lord Krishna was present on the battlefield of Kurukshetra, he was very old man.
அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாவற்றிலும் முழுமையா நிரம்பியவராக இருந்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருக்கும் போது மிக வயதானவராக இருந்தார்.
He was very old man. Although you see his picture just like a young man of 20 years old.
அவர் மிக வயதானவராக இருந்தாலும் அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயதானவரை போல இருக்கும்.
But you have seen, some of you must have seen the picture of Krishna of battlefield.
உங்கள ஒரு சிலர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருக்கிற கிருஷ்ணரோட படத்தை பார்த்திருக்கலாம்.
அர்ஜுன் இஸ் சிட்டிங் ஆன் தி சேரியட் அண்ட் கிருஷ்ணா இஸ் தி சேரியட் டிரைவர்.
அர்ஜுனன் ரதத்தில் அமர்ந்திருக்க, கிருஷ்ணர் ரதத்தோட தேரோட்டியா இருக்க.
அர்ஜுன் அண்ட் கிருஷ்ணா வாஸ் ஆஃப் தி சேம் ஏஜ், பட் அர்ஜுன் லுக்ஸ் ஓல்டர், கிருஷ்ணா லுக்ஸ் யங்கர்.
அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒத்த வயதையுடையவர்கள், இருந்தாலும் அர்ஜுனன் கிருஷ்ணரை விட வயதானவராகவும் கிருஷ்ணர் இளமையானவராகவும் தெரிவார்.
அண்ட் கிருஷ்ணா at that time had great grandchildren.
அச்சமயத்துல கிருஷ்ணரோட பேர குழந்தைகளுக்கு குழந்தைகள் இருந்தாங்க.
His grandchildren and his grandchildren's children were present at that time.
அவருடைய பேர குழந்தைகள் இருந்தாங்க, அந்த பேர குழந்தைகளுக்கு குழந்தைகள் இருந்தாங்க.
And the whole family extended to about 10 million.
குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமா கிட்டத்தட்ட 1 crore பேர் விரிவடைந்திருந்தாங்க.
So this may be astonishing, but for God is nothing astonishing.
இது மிக ஆச்சரியமூட்டக்கூடியதா இருக்கலாம், ஆனா பகவானுக்கு இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
If it is a fact that everyone is the son of God, sarvajonishu kaunteya sambhavanti murtayaja, you'll find in the Bhagavad Gita.
சர்வயோனிஷு கவுந்தேய சம்பவந்தி மூர்த்தையா, பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், பகவான் தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தை அப்படின்னா.
தட் இன் எவ்ரி ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப் இன் வாட் எவர் ஃபார்ம் யூ மே சீ தம், ஐ ஆம் தி ஃபாதர் ஆஃப் ஆல் ஆஃப் தம்.
எல்லா உயிரினங்கள்லயும் நீங்க பார்க்கக்கூடிய எந்த உயிரினமா இருந்தாலும் எல்லா உயிரினங்களுக்கும் நானே தந்தை அப்படின்றார்.
Now, if he is the father of all living beings, just calculate how many living beings there are.
எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவர் தந்தை அப்படின்னா அப்போ எவ்வளவு உயிர்வாளிகள் இருப்பாங்க கணக்கு போட்டு பாருங்க.
Throughout the whole universe or in the creation.
இந்த பிரபஞ்சம் முழுக்க அல்லது படைப்பு முழுக்க.
In comparison to that, if he displayed that he had only 10 million of sons and grandsons and grandchildren, that was nothing more.
அதனால இதோட ஒப்பிடும்போது இப்ப அவருடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லி 1 crore பேரா விரிவடைஞ்சிருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிக எண்ணிக்கையே கிடையாது.
Krishna was equipped in that way.
அதனால இவைகள்லாம் இருந்தது, கிருஷ்ணருக்கு எல்லாமே இந்த விதத்துல இருந்தது.
He says the partha, my dear Arjun, I have nothing to give.
அவர் சொல்றார், பார்த்தா எனது அருமை அர்ஜுனா, நான் லாபம் அடையறதுக்கு எதுவுமே கிடையாது.
Don't think that I am here in the battlefield to assist you just for some remuneration or for some gain.
எங்க இந்த போர்க்களத்துல உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதோ சம்பளம் கிடைக்கும் அல்லது எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்ன்றதுனால நான் இருக்கேன்னு நீ நினைக்காது.
பிகாஸ் ஐ கேன் ஹேவ் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அட் மை வில் ஒன்லி.
ஏன்னா எதையும் எல்லாத்தையும் என்னுடைய விருப்பத்தினாலேயே நான் அடைய முடியும்.
நமி பாட்டாசி கர்த்தவ்யம், தேர்ஃபோர் ஐ ஹேவ் நோ ஃபிக்ஸ் டியூட்டி.
அதனாலதான் எனக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட கடமைகள் எதுவும் கிடையாது.
இன் தி உபனிஷத் யூ வில் ஃபைண்ட் definition of Brahma.
Upanishadukalla Brahmanoda varayare neenga paakalam.
Natasakajam karanancha vidyate. The supreme Brahma has nothing to do.
And the uccha Brahmanukku seiyaradhukku edhum kedaiyadhu.
That is the distinction.
Adha verpaadu.
We have got everything to do.
Nama ellathayume seidhaga vendiyadha irukku.
Suppose we want spiritual perfection, so we have to do something.
இப்போ நமக்கு ஆன்மீகத்துல பக்குவம் வேணும் அப்படினா அதுக்காக நாம ஏதாவது செய்தாக வேண்டியிருக்கு.
We have to perform something. We have to act practically.
நாம எதையாவது செய்தாகணும், நடைமுறையில நம்ம செயல்பட்டாக வேண்டியதா இருக்கு.
We have to go accept penance. We have to accept, just like we are trying to chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare Hare.
நாம தவங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கு. இப்போ இங்க நாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஜபம் பண்ண முயற்சிக்கிறோம்.
So the idea is that I may be elevated to the perfect position.
அதன் மூலமா நம்ம ஒருவேளை அந்த பக்குவமான நிலைக்கு உயர்த்தப்படலாம்.
So anything if we desire, we have to do something.
அதனால நீங்கள் எதை விருப்பப்பட்டாலும் நம்ம ஏதாவது செய்தாக வேண்டியதாக இருக்கு.
பட் தி டெஃபினேஷன் ஆஃப் பிரம்மா அண்ட் காட் இஸ் தட் ஹி ஹஸ் நத்திங் டு டூ வித் உபநிஷத்.
ஆனால் பிரம்மன் அல்லது கடவுளோட வரையறையை அவருக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. அதுதான் வேதங்கள் உபநிஷத்துக்கள் சொல்லுது.
நதஸ்ய காஜம் கரணஞ்ச விப்ரதி ஹி ஹஸ் நத்திங் டு டூ. He still is God.
அவருக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் அவர் கடவுள் தான்.
Not that one becomes God by doing something. Nowadays it has been practiced to say that I have meditated so many years, I have undergone so much penance, then I have become now God.
இன்றைய காலங்களில் என்ன பயிற்சி செய்யப்படுது அப்படின்னா, நான் பல வருடமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இவ்வளவு தவம் பண்ணிருக்கேன், அதனால இப்ப நான் கடவுள் ஆயிட்டேன்.
Oh, God is not manufactured in that way.
கடவுளை இந்த விதத்துல உற்பத்தி பண்றது கிடையாது.
God cannot be manufactured. Now Krishna, when he was in the lap of his mother,
கடவுள் அப்படின்றவர் உற்பத்தி பண்ணப்படுபவர் அல்ல. கிருஷ்ணர் அவருடைய தாயோட மடியில் இருக்கும்போது
he was God at that time also.
அச்சமயத்திலையும் அவர் கடவுளா தான் இருந்தார்.
Not that he had to grow up and undergo some penance and austerity and vows.
அதை விட்டுட்டு அவர் வளரணும், நிறைய தவம் பண்ணணும் அல்லது விரதங்கள் மேற்கொள்ளணும்
and go to the jungle or Himalaya or accept some very great spiritual master and so on so on.
ஏதா காட்டுக்குள்ள போகணும் அல்லது இமயமலைக்கு போகணும், ஏதோ பெரிய பெரிய ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளணும், இப்படியாக அதுக்கப்புறம் அவர் கடவுளானார்.
As it has been now the practice that anyone who is little advanced in spiritual life and if he can display some wonders, oh, he at once become God.
அதுதான் இப்ப பயிற்சி செய்யப்பட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் ஆன்மீகத்துல ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்திட்டா, ஓ, அவர் கடவுள் ஆயிட்டார் என்றாங்க.
The God is not so cheap.
கடவுள் அந்த அளவுக்கு மலிவானவர் அல்ல.
Simply by playing some wonders.
வெறுமனே ஏதோ அற்புதத்தை நிகழ்த்துறதால அல்ல.
Just like the other day, I narrated the story of Durvasa Muni.
மற்றொரு நாள் நான் உங்களுக்கு அந்த துர்வாச முனியோட கதையை சொன்னேன்.
துர்வாச முனி was a great yogi.
துர்வாச முனி ஒரு மிகப்பெரும் யோகி.
The yogis can display many wonders. Many wonders.
யோகிகள் அப்படின்னா நிறைய அற்புதங்களை நிகழ்த்த முடியும்.
In my childhood, I had got one tutor. So, he was telling about his spiritual master. He was a yogi.
நான் சிறு வயதில் இருக்கும்போது எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் அவருடைய ஆன்மீக குருவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் வந்து ஒரு யோகி.
That he said that when he visited his spiritual master who was a yogi, his spiritual master asked him what do you want to eat.
அவர் சொன்னார், அவருடைய ஆன்மீக குருவை சந்திக்க அவர் சென்ற போது அவருடைய ஆன்மீக குரு அவர்கிட்ட கேட்டாராம், உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்.
And because my teacher knew that his spiritual master was a great yogi, he wanted to have a taste of pomegranate of Kabul.
அவருக்கு தன்னுடைய ஆன்மீக குரு ஒரு மிகப்பெரிய யோகின்றது தெரியும். அதனால அவர் காபூல்ல இருந்து மாதுளம் பழம் வேணும் அப்படின்னு கேட்டார்.
In India, pomegranate of Kabul, Afghanistan, that is very famous.
இந்தியாவில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் மாதுளம் பழம் ரொம்ப பிரபலமானது.
So, his spiritual master said, yes, you'll find it in this room, you can see it.
அவருடைய ஆன்மீக குரு சொன்னார், சரி நீங்க அந்த அறையில போய் பாருங்க, இருக்கும் அப்படின்னார்.
So, he saw that just it has been taken from the tree of pomegranate and the juice was falling down.
அவர் அதை பார்த்தார், அந்த மாதுளம்பழம் அப்பதான் அந்த மரத்திலிருந்து பறிக்கப்பட்டிருந்தது, அதனுடைய ரசம் ஒழுதுட்டு இருந்தது.
So these wonders can be played by yogis.
யோகிகளால எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்த முடியும்?
There are many yogis still living. They can manufacture gold.
இந்த மாதிரி நிறைய யோகிகள் இன்னும் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த யோகிகள் தங்கம் கூட உற்பத்தி பண்ண முடியும்.
They can manufacture gold. The process is that they can eat para. What is the English of para? Liquid metal, white.
Mercury.
Yes. Yes.
அதற்கான வழிமுறை என்னன்னா, அவர்களால அந்த பாஸ்பரம் அல்லது இந்த மெர்க்குரிய சாப்பிட முடியும்.
Mercury. They eat mercury. They eat mercury and after the next morning they pass urine. And in that urine they put some copper coins, just like you have got said.
அந்த பாதரசத்தை அவங்களால சாப்பிட முடியும். அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில அவங்க மூத்திரம் போவாங்க. அப்போ அந்த மூத்திரத்தில் கொஞ்சம் செம்பு காசுகளை போடுவாங்க.
And when it is heated, the copper coins becomes gold.
அதுக்கப்புறம் அதை சூடுபடுத்தும் போது அந்த செம்பு காசுகள்லாம் தங்கம் ஆயிடும்.
And it is a chemical, theoretical truth that the mercury, molecules of mercury and molecules of gold are almost similar. Only one molecule is different.
விஞ்ஞானபூர்வமாகவும் அது சோதிச்சு பார்க்கும்போது தங்கத்தில் இருக்கக்கூடிய அதே மூலக்கூறுகள் அதுலேயும் இருக்கிறதாகவும், ஒரே ஒரு மூலக்கூறு மட்டும் வேறுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.
சோ மர்கரி கேன் பி டர்ன் இன்டு கோல்ட். தட் இஸ் எ கெமிக்கல் ஃபேக்ட்.
அதனால பாதரசத்தை தங்கமா மாற்ற முடியும். அது ரசாயன துறையில் இருக்கக்கூடிய உண்மை.
அண்ட் வி ஹவ் காட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிரேதி ஸ்கிரிப்சர் that formerly gun metal mixed with mercury could be transformed into gold.
மேலும் வேத இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா, gun metal பாதரசத்தோடு கலக்கும் போது அது தங்கமா மாற முடியும்.
These are some of the chemical process, physical process which is being done by scientific advancement of knowledge.
அதனால இவைகள் எல்லாம் இந்த ரசாயன வழிமுறைகள், உடல் ரீதியான வழிமுறைகளால, இந்த விஞ்ஞானபூர்வமான அறிவு முன்னேற்றத்தினால இது செயல்படுத்தப்படுது.
There are many yogis who can do by yogic power.
நிறைய யோகிகள் அவருடைய யோக சக்தியினால இதை செயல்படுத்த முடியும்.
Just like by physical process. Now people are trying to travel in the space.
மக்கள் ஆகாயத்தில் பயணிக்கிறதுக்கு இப்ப முயற்சிக்கிறாங்க.
But the yogis can travel in the space very swiftly, more swiftly, swifter than any Sputnik.
ஆனால் யோகிகளால ஆகாயத்தில் எந்த ஒரு ஸ்புட்னிக்கை காட்டிலும் அதிகமான வேகத்தில் பயணிக்க முடியும்.
Just like the other day I narrated the Dudbhashamani travel all over the space in the universe and outside the universe, and he came back within 1 year.
உதாரணத்துக்கு மற்றொரு நாள் நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் துர்வாசமுனியை பற்றி. இந்த பிரபஞ்சம் முழுக்க இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியிலையும் அவர் பயணம் செய்துட்டு ஒரு வருஷத்தில் திரும்பி வந்தார்.
Therefore Krishna's another name is Yogeshwar. Yogeshwar.
அதனால தான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, யோகேஸ்வரான்ட்டு.
And there are many yogis and many yogic principles, but Krishna is the master of all yoga.
எத்தனையோ யோகிகள் இருக்காங்க, எத்தனையோ யோக கொள்கைகள் இருக்கு, ஆனா கிருஷ்ணர் இவர்கள் எல்லாருக்கும் எஜமானரா இருக்கார்.
If ordinary yogis they can display some wonders, so why not Krishna? He is the Yogeshwar, he is the lord of all yogis.
சாதாரண யோகிகள்லாம் அற்புதத்தை நிகழ்த்தும் போது ஏன் கிருஷ்ணரால முடியாது? கிருஷ்ணர் யோகேஸ்வர, எல்லா யோகிகளுக்கும் பகவானா இருக்கிறார்.
So, by performance of this yoga prakriya or the yogic mystic powers, one cannot become God.
அதனால ஒருத்தர் யோக சக்திகளுடைய இந்த சித்திகளை வெளிப்படுத்துறதுனால ஒருத்தர் கடவுள் ஆயிட முடியாது.
God is different from all of them. So Krishna was that God.
கடவுள் என்றவர் அவர்கள் எல்லாரில இருந்தும் வேறுபட்டவர். கிருஷ்ணர் தான் அந்த கடவுள்.
So he is manifestation, he is what?
அதனால அவருடைய தோற்றம், அவருடைய செயல்கள்.
Now here he says what which I was going to explain from Vedic scripture. The Krishna say, Name Parthasi Kartabham, I have nothing to do.
இப்போ இங்க அவர் விளக்குறார், நான் இப்ப வேத இலக்கியங்கள்ல இருந்து விளக்கவிருக்கேன். அதனால கிருஷ்ணர் சொல்றார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம், எனக்கு செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது.
He has nothing to do, still he is so powerful. Yes, that is confirmed in the Vedic scripture that the nature of Brahma is described like this, Nata sakarjam karananchivida. The nature of Brahma is that he has nothing to do.
அவர் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அவர் அனைத்து சக்திகளையும் கொண்டிருக்கார். ஆமா, அது வேத இலக்கியங்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரம்மனுடைய இயற்கையே எப்படி விவரிக்கப்பட்டிருக்குன்னா, நத்தசிய காரியம் காரணம் ச வித்யதே, பிரம்மனுடைய இயற்கையே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாதவர்.
He has nothing to do. That is the difference between God and ourselves.
அதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு.
We have to do everything to achieve a certain aim. But God has nothing to do.
குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அடையணும்னா நம்ம எல்லாத்தையும் செய்தாக வேண்டியதா இருக்கு. ஆனா கடவுள் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது.
நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே, நதஸ்ய சமா அதிகஷ்ட திருஷ்யதி, and nobody is found who is equal to him and or greater than him.
மேலும் அவருக்கு சமமானவராகவோ அவரை விட உயர்ந்தவராகவோ யாரையும் பார்க்க முடிந்ததில்லை.
Nobody is found. These are the definition in the Vedic literature.
யாருமே அப்படி ஒருத்தரை பார்த்தது கிடையாது. இதுதான் வேத இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய கூற்றுகள்.
That God has nothing to do. Nobody is equal to him and nobody is greater than him.
கடவுள் செய்வதற்கு ஒன்றும் இல்லாதவர், அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை, அவருக்கு இணையானவரும் யாரும் இல்லை.
That means everyone is below him. Everyone is below.
அப்படி என்றால் எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள்.
Nobody can be equal with God.
யாருமே கடவுளுக்கு சமமா இருக்க முடியாது.
Even such great demigods like Shiva and Brahma, they are considered to be the highest demigods.
தேவர்களிலே மிக உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய பிரம்மதேவரும் சிவபெருமானும் கூட,
ஸ்டில் in the scriptures it is said,
இருந்தாலும் வேத இலக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
that nobody should place all these demigods, even Shiva and Brahma, on equal footing with Vishnu.
யாருமே இந்த சிவபெருமான், பிரம்மதேவர் போன்ற தேவர்களை கூட விஷ்ணுவுக்கு சமமாக வைக்க கூடாது.
விஷ்ணு தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், கிருஷ்ணா.
அதனால விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்.
So Krishna has nothing to do.
அதனால கிருஷ்ணருக்கு செய்வதற்கு ஏதும் இல்லை.
God who is actually God, he has nothing to do.
உண்மையிலேயே ஒருவர் கடவுள்னா அவருக்கு செய்வதற்கு ஏதும் இல்லை.
He has nothing to do. He is God from the very beginning.
அவர் செய்வதற்கு ஏதும் இல்லை, அவர் ஆரம்பத்திலிருந்தே கடவுள்.
And he is all powerful with all opulences.
அவர் எல்லா ஐஸ்வர்யங்களுடனும் எல்லா சக்திகளையும் கொண்டவராக இருக்கார்.
That is the God.
அதுதான் கடவுள்.
The Krishna says, I have nothing to do. Trisu lokesu kincha. Not only in this earth, but in the three worlds, anywhere. Anywhere I can go. Anywhere I can work. Anywhere I can see. But still I have nothing to do.
அதனால கிருஷ்ண சொல்றார், நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. த்ரிஷு லோகேஷு கிஞ்சனா, இந்த பூமியில மட்டும் இல்ல, இந்த மூ உலகத்திலையும் எங்க வேணா என்னால போக முடியும், எந்த இடத்துக்கும் என்னால செயல்பட முடியும், ஆனாலும் நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை.
It is not that I am deficient in my possession.
Na anavaptam aptavyam. என்னுடைய உடைமைகள்ல நான் குறையோடு இருக்கின்றது அல்ல.
We work because we find deficient heart.
நம்ம செயல்படுறோம்னா நம்ம இடத்துல குறைகள் இருக்கிறத நம்மளே பார்க்கிறோம்.
In any power, in any either spiritual power or material power, we have to work because we are deficient.
எந்த ஒரு சக்தியா இருந்தாலும் சரி, ஆன்மீக சக்தியா இருக்கட்டும், பௌதிக சக்தியா இருக்கட்டும், நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறதால நம்ம செயல்பட்டுதான் ஆக வேண்டியதா இருக்கு.
So Krishna is not deficient.
கிருஷ்ணர் குறையுள்ளவர் அல்ல.
So that he has to fill up the deficiency. No.
அவருடைய குறைய அவர் நிரப்பி கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்றது அல்ல.
Still, Bhartoi Vachakarmani. Now he says that, Arjun, you see that still I have engaged myself in the worldly duties.
இருந்தாலும் அவர் அர்ஜுனன்ட்ட சொல்றார், இருந்தாலும் நான் இப்ப கூட உலகாயுதமான கடமைகள்ல ஈடுபட்டு தான் இருக்கேன். ஏன்?
Just to become the ideal man.
ஏன்னா வெறுமனே பின்பற்றத்தக்கவனா ஆகணும்.
Although he was not man, he was God. Because he was playing the part of a man.
உண்மையிலே அவர் மனிதன் அல்ல, அவர் கடவுள். இருந்தாலும் அவர் மனிதனுக்கான ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறார்.
Therefore, he was taking part in the battlefield.
ஏன் அவர் போர்க்களத்தில் பங்கெடுத்தார்?
He has nothing to gain out of it personally.
இதனால தனிப்பட்ட முறையில் அவர் எதையும் லாபத்தை அடைய போறதில்லை.
But why he was taking part in the battlefield? Just for the right cause.
ஆனாலும் அவர் ஏன் போர்க்களத்தில் பங்கெடுத்துக்கணும்? ஏன்னா சரியான ஒரு காரணன்றதுனால.
So he wanted to establish that for right cause there must be fighting.
அதனால ஒரு சரியான நோக்கத்துக்காக போர் புரிஞ்சாகணும் அப்படின்றத நிலைநாட்டணும்னு விரும்புறார்.
You cannot abolish violence from the world. This is the instruction of Krishna in Bhagavad Gita.
பகவத் கீதையில கிருஷ்ணருடைய உபதேசம் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வன்முறையையும் நீங்க ஒழிச்சிட முடியாது.
If required, violence will be taken. As Krishna induced Arjuna to be violent.
தேவைப்பட்டால் வன்முறை நடக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனை வன்முறையில ஈடுபட சொல்லி தூண்டிவிட்டார்.
Arjun wanted to be non-violent, but he wanted that you must fight.
அர்ஜுன அஹிம்சாவாதியா இருக்க விரும்பினா, ஆனா இவர் நீ சண்டை போட்டாகணும்னு வலியுறுத்தினார்.
This fight is arranged by me. These are the examples.
இந்த போர் என்னால ஏற்பாடு செய்யப்பட்டது என்றார். இவைகள் தான் இதுக்கான உதாரணம்.
Nothing is bad, nothing is good. If it is not purposeful, that is the whole purpose of teaching Bhagavad Gita.
எதுவுமே கெட்டதில்லை, எதுவுமே நல்லதும் இல்லை. இப்ப அது நோக்கத்தோட இல்லை அப்படின்ற பட்சத்துல அதுதான் பகவத்கீதை போதனையுடைய மொத்த நோக்கமும்.
Nothing is good, nothing is bad. Everything is good, everything is bad in this material.
எதுவும் நல்லதும் இல்லை, எதுவும் கெட்டதும் இல்லை. எல்லாமே நல்லது, எல்லாமே கெட்டது இந்த பௌதிக உலகத்துல.
But we have to see, just like the common phrase goes, the end justifies the means. The end justifies the means.
முடிவே பாதையை நியாயப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பொதுவான சொற்றொடர் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும்.
The end justifies the means. And that is Krishna teaching here that he has nothing to gain. He is full in himself.
அதுதான் இங்க கிருஷ்ணர் போதிக்கிறார். அவருக்கு லாபம் அடையறதுக்கு எதுவும் கிடையாது. அவருக்குள்ள அவரே முழுமையானவரா இருக்கார்.
But just to set examples in the world, he was taking part in the fighting.
ஆனால் உலகத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக அவர் போர்க்களத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்.
Because he wanted to establish it that fighting for good cause should not be avoided.
ஏன்னா நல்ல காரணத்துக்காக போரிடுறது அப்படின்றது தவிர்க்க கூடாது அப்படின்றத அவர் நிலைநாட்ட விரும்பினார்.
That was his mission.
அதுதான் அவருடைய நோக்கம்.
Then further he says, ஜதீஹி அகங்கனபக்தியங் ஜாது கர்மன் நதந்திரிதஹ மமோ வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ மனுஷனா. Just see, here it is said, மனுஷா means all men. All men.
அவர் மேலும் என்ன சொல்றார்? மனுஷ்யா. இங்க நீங்க பார்க்கலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ்யா அப்படின்னா எல்லா மனிதர்களும்.
கிருஷ்ணா is not for a particular society or particular religious community or particular country or particular time.
கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ குறிப்பிட்ட நாட்டுக்கோ உட்பட்டவர் அல்ல.
கிருஷ்ணா இஸ் தி லீடர் ஆஃப் ஆல் மேன் ஃபார் ஆல் தி டைம் இன் ஆல் தி கண்ட்ரிஸ் in all the worlds and all the universes.
கிருஷ்ணர் எல்லா சமயத்திலும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவரே தலைவர்.
So he is not a sectarian personality of God. We should not.
அதனால அவர் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டும் முழுமுதற் கடவுள் அல்ல. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்.
மனுஷா, மனுஷா இது இஸ் ஃபுல் அண்ட் நம்பர் all men, all men. So he says, if I do not set example by my practical work, then because I am the leader of all men, all living entities, they will be wrongly directed.
Manushya அப்படின்ற வார்த்தை பன்மையில் இருக்கு. அப்படின்னா எல்லா மனிதர்களையும் அவர் சொல்றார். இப்ப நான் வந்து நடைமுறையில இந்த உலகத்துக்கு எல்லா மனிதர்களுக்கும் தலைவராக இருக்கிறதால நான் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கலன்னா அவர்கள் தவறான வழிகாட்டுதலில் போயிடுவாங்க.
Now actually we see also, at least in India, we have got this experience.
உண்மையில நம்ம கூட அதை பார்க்குறோம். இந்தியாவில் நமக்கு அதுக்கான அனுபவம் இருக்கு.
Now this பகவத்கீதா We must always remember that it is being taught in the actual battlefield.
நாம் எப்பவும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பகவத்கீதை ஆனது உண்மையிலேயே போர்க்களத்தில் உபதேசிக்கப்பட்டது.
Now, it is a great personality like Mahatma Gandhi. He wanted to prove from Bhagavad Gita non-violence.
இப்போ மகாத்மா காந்தி மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் பகவத்கீதையிலிருந்து அகிம்சைய நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க.
He was in favor of the doctrine of non-violence. Now we have seen Mahatma Gandhi's picture that he is always standing with Bhagavad Gita like.
அவர் அகிம்சாவாத கொள்கைக்கு சாதகமானவர். ஆனா அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா எப்பவும் இந்த பகவத்கீதையோட சேர்ந்து இப்படி நின்றுட்டு இருப்பார்.
பகவத் கீதா was his life and soul practically, and in the morning he was having Bhagavad Gita class, in the evening he was having Bhagavad Gita class. So that was his life and soul.
Unmaiyile avarku Bhagavad Gita da uyir moocha irundathu. Kaalaiyila Bhagavad Gita vagappu irukum, maalaiyilum Bhagavad Gita vagappu irukum, அந்த அளவுக்கு அதை அவர் நேசிச்சார்.
பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி இன்டர்பிரேட்டட் பகவத் கீதா இன் ஹிஸ் ஓன் வே.
ஆனால் துரதிருஷ்டவசமா அவருடைய சொந்த வழியில பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்தார்.
ஆல்தோ ஹி டுக் பகவத் கீதா ஆஸ் ஹிஸ் லைஃப் அண்ட் சோல்,
பகவத்கீதைய அவருடைய உயிர் மூச்சா எடுத்துக்கொண்டிருந்தாலுமே கூட,
சோ பட் ஹி இன்டர்பிரேட்டட் இட் இன் ஹிஸ் ஓன் வே, தட் இஸ் நாட் தி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பகவத்.
ஆனால் அவருடைய சொந்த கருத்தின்படி அதுக்கு விளக்கத்தை கொடுத்தார். அது பகவத்கீதையை புரிந்து கொள்றதுக்கான வழி அல்ல.
Therefore, now such a great man and such a good man, he was not only a great man, he was a very good man in the world, worldly estimation.
அதனால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர், இவர் பெரிய மனிதர் மட்டுமல்ல ரொம்ப நல்லவரும் கூட, அது உலகத்தினுடைய மதிப்புப்படி அவர் ரொம்ப நல்லவரும் கூட.
His character, his behavior, his dealing, everything was good, was ideal personality.
அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலையுமே அவர் ரொம்ப நல்லவரா இருந்தார், அவர் பின்பற்றத்தக்கவரா இருந்தார்.
But just see, he was killed by violence. He could not stop violence.
ஆனா நீங்க பாருங்க, அவர் வன்முறையால தான் கொல்லப்பட்டார். அவரால் வன்முறையை நிறுத்த முடியல, வன்முறையாலே கொல்லப்பட்டார்.
And his idea, he wanted to make Hindu Muslim unity in India.
அவரோட எண்ணம் என்னன்னா இந்தியாவில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்படுத்தணும்ன்றது.
The British government fabricated the Hindu Muslim riot.
பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இந்து முஸ்லிம் கழகத்தை உண்டு பண்ணாங்க.
And lastly, at last also, their purpose was fulfilled by partition of India, Pakistan and India.
இறுதியில் கூட அவர்களுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையினால.
Now, Mahatma Gandhi worked throughout his whole life just to make a unification of the Hindus and Muslims.
இப்போ மகாத்மா காந்தி அவர் வாழ்க்கை முழுக்க இந்து முஸ்லீமோட ஒற்றுமைக்காக பாடுபட்டார்.
Unfortunately, at last he had to see that the Hindus and Muslims of India were divided into Pakistan and India.
ஆனா துரதிருஷ்டவசமா இறுதியில இந்தியாவில் இருந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள்னு பிரிவினை ஏற்படுத்துறத பார்க்க வேண்டியது இருந்தது.
And his non-violence also failed.
அவரோட அகிம்சாவாத கொள்கையும் தோல்வி அடைஞ்சது.
So, because if we do not follow the right person, Mahajana Jina Gatasya Pantha.
ஏன்னா நம்ம சரியான ஒரு நபரை பின்பற்றலன்னா மகாஜன ஏன கதஸ்த பந்தா,
then however I may be great in the estimation of the innocent public, that is wrong.
அப்பாவித்தனமான பொதுமக்களுடைய மதிப்பின்படி எந்த அளவுக்கு தான் நான் ஒரு பெரிய நபரா இருந்தாலும் மிக சிறந்தவரா இருந்தாலும் என்னுடைய பாதை தவறானதா போயிடுது.
Therefore, the right thing is to follow the succession.
அதனால தான் பரம்பரையை பின்பற்றுறது தான் சரியான வழி.
Now we have to follow the principle which Krishna says. Krishna is not advocating, non-violence.
இப்போ கிருஷ்ணர் என்ன கொள்கைகளை நிலைநாட்டுறாரோ அதை தான் நம்ம பின்பற்றணும். கிருஷ்ணர் இங்க அகிம்சாவாதத்தை எல்லாம் போதிக்கல.
You cannot eradicate violence from this world. That is not possible.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வன்முறையை நீங்க ஒழிக்கவே முடியாது, அது சாத்தியம் அல்ல.
Because Krishna himself is on the battlefield and he is trying to induce Arjuna. Arjuna is declining and he is inducing. No, you must fight.
ஏன்னா கிருஷ்ணரே போர்க்களத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாம அர்ஜுன போரிட மறுக்கிறான், அவனை போரிட தூண்டி விடுறார்.
ஜத்ஜதாச்சரதி ஸ்ரேஷ்ட. So we have to follow the footprints of great personalities.
அதனால மிகச்சிறந்த நபர்களுடைய பாதச்சுவடிகளை நம்ம பின்பற்றணும்.
தர்மஸ்வ தத்வங்க நிஹிதம் குஹாயாம் மகாஜன். இனி ஸ்ரீமத் பாகவதம் யூ ஃபைண்ட் தட் இட் ஹாஸ் பீன் அட்வைஸ் தட் ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை டேக்கிங் தி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரேட் பர்சனாலிட்டி.
ஸ்ரீமத் பாகவதத்தில் நீங்க பார்க்கலாம் என்ன அறிவுறுத்தப்படுது அப்படின்னா, இந்த மத கொள்கைகளை பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த நபர்களுடைய மகாஜனங்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை நம்ம பின்பற்றணும்.
ரிலிஜியஸ் பிரின்சிபல் இட் ஹஸ் பீன் டிஸ்கிரைப்ட் இன் தி பாகவத் தட் தத்வோ அப்ரதிஷ்டா. இஃப் யூ வாண்ட் டு எஸ்டாப்லிஷ் ரிலிஜியஸ் ட்ரூத் யூ கேனாட் எஸ்டாப்லிஷ் இட் பை யோர் லாஜிக் அண்ட் ஆர்குமெண்ட்.
தர்க்கோ பிரதிஷ்டா சொல்லி பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. நீங்க மத உண்மையை நிலைநாட்டணும் அப்படின்னா உங்களுடைய தர்க்கத்தாலும் வாதத்தாலும் அதை நிலைநாட்ட முடியாது.
இட் இஸ் நாட்
அது சாத்தியம் அல்ல.
பிகாஸ் ஐ மே பி எ வெரி பர்ஃபெக்ட் ரிலிஜியஸ் மேன்.
ஏன்னா நான் ஒரு பக்குவமான ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவனா இருக்கலாம் கூட,
பட் ஐ மே நாட் பி எ வெரி குட் ஆர்குவர். Another strong man who can argue very strongly, who knows logic.
ஆனால் நியாயம் தெரிந்த ஒரு நல்ல தர்க்கவாதியை போல என்னால நல்ல சிறப்பா தர்க்கம் பண்ண முடியாம போகலாம்.
Very nicely he can defeat me, he can make my whole conclusion null and void.
நல்ல தர்க்கம் தெரிந்த அவர் என்னை தோற்கடிச்சு முடிவை வந்து ஒன்றுமில்லாம கூட ஆக்கலாம்.
So therefore simply by argument a logical conclusion one cannot reach to the truth, to the religious truth. It is not possible.
அதனால தான் வெறுமனே வாதத்தாலேயோ அல்லது நியாயத்தாலேயோ ஒருத்தர் மத உண்மையை அடைய முடியாது, அது சாத்தியம் அல்ல.
தத்வோ அப்ரதிஷ்டா சுதயோ விபின்யா. சுதய மீன்ஸ் ரிவீல் ஸ்கிரிப்சர்.
ஸ்ருதயா அப்படின்னா வேத இலக்கியங்கள்.
ரிவீல் ஸ்கிரிப்சர்ஸ் ஜஸ்ட் லைக் இன் தி வேர்ல்ட் தேர் ஆர் மெனி ரிவீல் ஸ்கிரிப்சர்ஸ். தேர் ஆர் வேதாஸ், புராணாஸ், தி பைபிள், தி குரான், தேர் ஆர் சோ மெனி ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் ஆல்சோ.
இலக்கியங்கள் அப்படின்னா உலகத்தில் எவ்வளவு விதமான இலக்கியங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, இது மாதிரி எத்தனையோ விதமான இலக்கியங்கள் இருக்கு.
அண்ட் இஃப் யூ கோ ஆன் ரீடிங் தேம், ஆல்தோ தி எய்ம் இஸ் ஒன், ஸ்டில் யூ வில் ஃபைண்ட் சம் டிஸ்கிரிபன்சி ஃப்ரம் ஒன் டு அனதர். சுதயோ விபின்னா. விபின்னா மீன்ஸ் தி டைவர்ஸ்.
அவைகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவைகளோட குறிக்கோள் ஒன்றாக இருந்தாலுமே கூட அவைகளுக்கு இடையில வேறுபாடுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சுதயோ விபின்னா. விபின்னா அப்படின்னா
வேறுபாடுகள்.
அதே மாதிரி தத்துவவாதிகள் எடுத்துட்டோம்னா ஒரு தத்துவவாதி இன்னொரு தத்துவவாதிய தோற்கடிக்க முயற்சிக்கிறார்.
தட் இஸ் தி பிலோசபிக்கல் வே.
அதுதான் தத்துவவாதத்துக்கான வழி.
அதனால
தான் மதம் பற்றின உண்மைகளானது மிக ரகசியமானது. நிஹிதம் குஹாயாம். குஹாயாம் அப்படின்னா மிக ரகசியமானது.
How to know it? The Mahajana Jinagatasya Pantha. You just try to find out great men of religious life and you just try to follow.
இப்போ எப்படி தெரிந்து கொள்றது? மகாஜன ஏன கதஸ்த பந்தா. நீங்க அந்த மிக உயர்ந்த மகாஜனங்களை பின்பற்ற முயற்சி பண்ணுங்க. ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய அவர்களை பின்பற்றதுக்கான முயற்சி எடுங்க.
Now, you may have in your in our own ideal some great man. No, they are also checked in the Srimad Bhagavatam.
இப்போ மகாஜனங்கள்னு எடுத்துட்டோம்னா அதுலேயும் உங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ அவர்களை எப்படி சோதிக்கிறது? அதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு.
The 12 different personalities have been described that these persons are great men. So we have to follow.
வேறுபட்ட 12 நபர்கள் விளக்கப்பட்டிருக்கு. இவர்கள்லாம் மகாஜனங்கள், இவர்களை தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
Their principle and are there in the principle in their disciple succession.
அவர்கள் முக்கியமானவர்கள் அல்லது அவர்களுடைய பரம்பரையில முக்கியமானவர்களா இருக்காங்க.
Then we can fulfill this.
அப்ப நம்மால நிறைவேற்ற முடியும்.
Same thing is here also described. Jagadacharati Srishta Lokaspad Anubhavati and Sri Krishna himself. Undoubtedly Sri Krishna is the greatest personality in those days and is still now also.
அதே விஷயம் இங்கவும் விளக்கப்பட்டிருக்கு. ஏதேத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட லோகஸ்த அனுவர்த்ததே. சந்தேகமே இல்லை, கிருஷ்ணர் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றும் கூட மிகப்பெரிய நபர் தான்.
ஸ்டில் இன் ஆல் நாட் ஓன்லி இன் இந்தியா இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் அக்செப்டட் ஆஸ் தி கிரேட்டஸ்ட் லீடர்.
இன்னமும் கூட இந்தியாவில் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவே ஸ்ரீகிருஷ்ணரை மிகப்பெரும் தலைவரா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க.
Philosophical presentation of this Bhagavad Gita, every nation, every country reads it very minutely.
அவருடைய பகவத் கீதை தத்துவத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசத்திலையும் ரொம்ப துல்லியமா ஆராய்ந்து அறியப்படுது.
So undoubtedly he is a great leader. Now if we follow Krishna,
அதனால சந்தேகமே இல்லாம அவர் ஒரு மிகப்பெரும் தலைவர், அவரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா
not only we are chanting Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare, but we have to follow the principles laid down in the Bhagavad Gita.
Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare na ஜபம் பண்றது மட்டுமல்ல நம்ம பகவத்கீதையினுடைய கொள்கைகளை பின்பற்றணும்.
That will make our life success.
அதுதான் நமது வாழ்க்கைய வெற்றிகரமானதாக்கும்.
Practically we have to apply. We have to apply the principle. Otherwise the whole attempt will be a failure.
நடைமுறையில இந்த கொள்கைகளை நம்ம செயல்படுத்தணும். அப்படி இல்லனா எல்லா முயற்சியும் தோல்வியில முடியும்.
That is explained in the next verse.
அது அடுத்த ஸ்லோகத்துல விளக்கப்பட்டிருக்கு.
உஸ்ஸேதி உஸ்ஸிதேயு இமே லூகா ந புஜ்யா கர்மசேதஹம் சங்கரஸ்ஸச கர்த்தா ஸ்யாம உபஹன்யாமி இமா ப்ரஜா. If I do not place idea before the living entities, praja, praja means those who have taken birth, they are called praja.
பிரஜைகளுக்கு முன்னாடி என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கல அப்படின்னா, பிரஜா அப்படின்னா பிறவி எடுத்தவர்கள், அவர்கள் பிரஜான்னு அழைக்கப்படுறாங்க.
ஜா மீன்ஸ் பர்த், ஜன்ம ஜன்ம, அண்ட் பிரஜா பிரதிஷ்டி ரூபேன ஜா எனி ஒன் பிரஜா ஜஸ்ட் லைக் இன் எ ஸ்டேட் இட் இஸ் கால்ட் பிரஜா ஆர் சிட்டிசன்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் தி பர்த் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ்.
ஜ அப்படின்னா பிறப்பு, ஜ ஜன்ம, பிரஜா பிரகிருஷ்ட ரூபேன ஜ, யார் ஒருத்தர் பிரஜா அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறவி எடுத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பிரஜா.
சிமிலர்லி லார்ட் கிருஷ்ணா சேஸ் தட் இஃப் ஐ டு நாட் செட் எக்ஸாம்பிள் இன் மை லைஃப் தென் தேர் வில் பி அன்வான்டெட் பாப்புலேஷன்.
அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் உதாரணமா நடந்து கொள்ளல அப்படின்னா அப்போ தேவையற்ற ஜனத்தொகை வரும்.
And actually that has become now in the present world by not following the principles of God consciousness or Krishna consciousness, we have got now unwanted population.
Unmaiyile indraya ulagathile appadipatta janathogai dhaan irukku. கடவுள் உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வுடைய கொள்கைகளை பின்பற்றாததால இந்த தேவையில்லாத மக்கள் தொகை இன்னைக்கு இருந்துட்டு
இருக்கு. சங்கர சச்ச கத்தா ஷியாம் சங்கர சச்ச மீன்ஸ் கிராஸ் பீடிங் சங்கர
இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா சங்கர சச்ச கர்த்தா ஷியாம் அப்படின்னா கலப்பின வளர்ச்சி.
According to Vedic rites, the breeding of child is very nicely enunciated.
Veda vidhimurigal padi kulandai valarpu abindrathu romba nalla vilakkapattirukku.
That is called garbhadhan sanskar. Garbhadhan sanskar. Before begetting a child, one has to perform some ceremonies just to make his mind completely pure and sanctified.
அதுக்கு பேரு கர்ப்பாதான சம்ஸ்கார. கர்ப்பாதான சம்ஸ்காரன்றது குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒருவர் தன்னுடைய மனதை முழுமையா தூய்மைப்படுத்துறதுக்காகவும் புனிதப்படுத்துறதுக்காகவும் சில சடங்குகளை செய்ய வேண்டியிருக்கு.
Both the husband and wife become sanctified and then they take part in sex life.
கணவன் மனைவி இருவரும் தூய்மை அடைந்து புனிதமடைந்து அவர்கள் பாலுறவுல
ஈடுபட்டாங்கன்னா
அந்த குழந்தை மிக சிறந்த குழந்தையா வரும்.
So from the very beginning of the birth, there are systems how to beget a good population.
அதனால பிறப்பில இருந்தே எப்படி நல்ல மக்கள் தொகையை அடைய முடியும் அப்படின்றதுக்கான வழிமுறை இருக்கு.
So these things are there.
அதனால இவைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு.
Now Krishna says that if I do not place the ideal life, then the population will be sankara. Sankara means unwanted.
இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய வாழ்க்கையை உதாரணமா நான் நடத்தல அப்படின்னா மக்கள் தொகை சங்கரா சங்கரா அப்படின்னா தேவையில்லாத ஜனத்தொகை ஆயிடும்.
Creating disturbances all over.
எப்பவும் தொந்தரவு ஏற்படுத்திட்டே இருப்பாங்க.
There will be no peace in the world. But actually, we are feeling that there is no peace in the world. Why?
உலகத்துல அமைதியே இருக்காது. உண்மையிலேயே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகத்துல அமைதியே கிடையாது. ஏன்?
Because the population has become unwanted.
ஏன்னா இந்த ஜனத்தொகை தேவையற்ற ஜனத்தொகை ஆயிடுச்சு.
And by increasing such population, the natural sequence will be.
எப்படிப்பட்ட ஜனத்தொகை வளர்ச்சியினால அதனுடைய இயற்கையான விளைவு என்னவா இருக்கும்னா
there must be, there will be some disease, there will be some famine, or there will be some war when the population will be vanquished. That is the law of nature.
அங்க வியாதி இருக்கும் அல்லது வறட்சி ஏற்படும் அல்லது ஏதாவது போர் வரும் இந்த மாதிரி மக்கள் தொகை அழிஞ்சு போகும். அதுதான் இயற்கையோட சட்டம்.
That is accepted in economics also, Malthusian theory, for as most of you know, that whenever there is unwanted population, these three things will naturally, by nature's course, will appear, famine, pestilence and war, and the population will be finished.
அது பொருளாதாரத்திலையும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உங்களுக்கு கூட தெரியலாம் மல்தூசியன் கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அது என்னென்னா எப்பெல்லாம் தேவையில்லாத மக்கள் தொகை வளருதோ வறட்சி தொற்று வியாதி போர் இதெல்லாம் வந்து மக்கள் தொகை அழிஞ்சு போகும்.
There was some unwanted population at that time also, for which Krishna arranged the war, battlefield of war.
அதனால அந்த சமயத்திலையும் தேவையில்லாத மக்கள் தொகை இருந்ததால கிருஷ்ணர் இந்த போர்க்களத்தில் போரை ஏற்படுத்தினார்.
So we have to follow. If we want very good population, very good generation, then we have to follow the principles of Bhagavad Gita.
அதனால ஒரு நல்ல மக்கள் தொகை வேணும் நல்ல சந்ததியினர் வேணும் அப்படின்னா நம்ம பகவத்கீதனுடைய கொள்கைகளை பின்பற்றணும்.
Principles of Bhagavad Gita is ultimately described, as we'll find in the last day.
பகவத் கீதனுடைய கொள்கைகளை அதனுடைய இறுதியில சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
சர்வ தர்மான் பரித்தஜ்யம் மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வாம் சர்வ பாபிபோ மோக்ஷயாமி மா சுசர. That is the real religion. Now, in the fourth chapter, you will find that Lord says that I come down in this as incarnation.
சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷை சாமி மாசுஷாக. இதுதான் உண்மையான மதம். இப்போ நாலாவது அத்தியாயத்தில் பகவான் நான் அவதாரமாக அவதரிக்கிறேன் அப்படின்றத சொல்றத நீங்க பார்க்கலாம்.
ஜதா ஜதாஹி தர்மஸ் கிராணி பவதி பாரத் ஐ கம் டவுன் whenever there is some flaw in the religious principle.
எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. எப்பெல்லாம் மத கொள்கைகளை பின்பற்றுறதுல குறைபாடுகள் இருக்கோ அப்ப நான் கீழிறங்கி வரேன்.
ஜதா ஜதாஹி தர்மஸ் கிளானி பவதி பாரத அபுத்தானம் அதர்மஸ். The flaw in the religious principle means advancement of irreligiosity.
மதத்தின் கொள்கைகளில் குறைபாடுகள் அப்படின்னா அதர்மம் ஓங்கி இருப்பது.
அபுத்தானம் அதர்ம பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம். பரித்ராணாய சாதுனாம் சாது சாது மீன்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி ஃபாலோயிங் தி ரிலிஜியஸ் பிரின்சிபல். தே ஆர் கால்ட் சாது.
சாது அப்படின்னா மத கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் தான் சாதுக்கள் அழைக்கப்படுறாங்க.
சாது good man. There is description of sadhu also.
Sadhuna mega chirandavar. Sadhu patrana vivaramum kodukapattirukku.
Kritik sabha karunika srida sarvabhutana ajata satrava shanta sadhava sadhu bhushara. Sadhu one who is called sadhu. Sadhu means titik sabha. Titik sabha means a very tolerant
sadhu. Abdinna avar titikshava. Titikshava abdinna megavum poruthukolla kodiyavar.
Very much tolerant titikshava. Karunika at the same time very kind hearted.
Titikshava karunika megavum poruthukolla kodiyavargal adhe samayathile megavum karunai ullam kondavargal.
We find these two characters in the life of Lord Jesus.
இந்த குணாதிசயங்களை இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம்.
He was very much tolerant at the same time kind to the people generally.
அவர் மிகவும் பொறுத்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார், அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு கருணை உள்ளவராகவும் இருந்தார்.
சபா காருணிகா ஸ்ரீதா சர்வூதானாம் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் எ சாது இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டிஸ். He is not only friend of the human kind, he is friend of the animals, he is friend of the trees, he is friend of the ants, worms, reptiles, serpents, everyone.
Titikshava karunika sugarda sarvadeginam. Oru sadhu ella uyirvaaligalukku nanbar. Manidha samudayathukku mattumalla marangalukku mirugangalukku erumbugalukku poochigalukku oorvana paambu ellarkkume அவர் நண்பரா இருக்கார்.
திதிக் சபா காருணிகா ஸ்ரீத சர்வபூதானாம் அண்ட் அஜாத சத்ரு அண்ட் பிகாஸ் ஹி இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹி ஹேஸ் நோ எனிமி. பட் அன்பார்ச்சுனேட்லி தி வேர்ல்ட் இஸ் சோ இன்ஃபைடர் ஈவன் டு சச் எ சாது தேர் இஸ் எனிமி.
மேலும் அஜாத சத்ரு அவர் எல்லாருக்கும் நண்பரா இருக்கிறதால அவருக்கு யாருமே எதிரிகள் கிடையாது. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு சாதுவுக்கு கூட எதிரிகள் இருக்காங்க.
Just like Lord Jesus Christ had some enemies and Mahatma Gandhi had also some enemies, so who killed him?
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகள் இருந்தாங்க, அதே மாதிரி மகாத்மா காந்திக்கு கூட அவரை கொன்னவர் எதிரியா இருந்தார்.
த So that the world is such treacherous. Even a sadhu, he has some enemies.
இந்த உலகம் அந்த அளவுக்கு ஒரு துரோகமான உலகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சாதுவுக்கு கூட எதிரிகள் இருக்காங்க.
But sadhu, from his side, he has no enemy. He is friend of everyone.
ஆனால் சாதுவுக்கு அவரோட பார்வையில யாருமே அவருக்கு எதிரிகள் கிடையாது.
திதிக்சவா காரணிகா ஸ்ரீத சர்வபூதானாம் and ajata satrava shanta always peaceful. These are the qualities of sadhu, saintly person.
மேலும் அவர் எப்பொழுதும் அமைதியானவர். இதெல்லாம் தான் ஒரு சாதுவோட குணாதிசயங்கள்.
So Lord comes down paritranayam sadhuna. His special purpose of coming down as incarnation is to save the sadhus, because sadhus are always persecuted by the demons, the demonic class, the atheist class.
அதனால பகவான் கீழே வர்றார். பரித்ராணாய சாதுனாம், அவருடைய விசேஷமான நோக்கம் என்னன்னா, கீழே வர்றதுக்கு அவர் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக. ஏன்னா சாதுக்கள் எப்பொழுதுமே அசுரர்களால நாஸ்திகர்களால துன்புறுத்தப்படுறாங்க.
They're always prepared to persecute the sadhus. The Lord comes paritrala sadhuna just to protect the sadhus or the saintly persons and vinashaya duskrita and to vanquish the miscreants.
அவர்கள் எப்பொழுதும் சாதுக்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கு தயாராகவே இருக்காங்க. அதனால பகவான் வரார், பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சித்து, அதே சமயத்தில் விநாசாய சதுஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும்.
That is the mission. When Lord Krishna comes, or any incarnation of Lord comes actually, not so-called advertised incarnation, I mean to say.
பகவான் அல்லது பகவானுடைய அவதாரங்கள் இங்க வரதோட நோக்கம் அதுதான். அதை நீங்க எப்பொழுதுமே பார்க்கலாம். உண்மையான அவதாரங்களை பற்றி நம்ம சொல்றோம். இங்க விளம்பரப்படுத்திட்டு தன் அவதாரம் சொல்லிக்கிறவங்களை அல்ல.
They find all the incarnation and the Vedic literature, they are named there. Not that anyone can manufacture himself as incarnation.
வேத இலக்கியங்களில் நீங்க பார்க்கலாம், எல்லா அவதாரங்களுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தன்னையே அவதாரம் சொல்லிட்டு வர்றது கிடையாது.
Every incarnation is mentioned in the Vedic scripture.
ஒவ்வொரு அவதாரங்களையும் வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
When and how, what kind of work he'll do and what a place, which place and everything in detail is there. So that there is chart of the incarnation. Nobody can become an incarnation beyond that chart.
எப்போ எப்படி என்ன மாதிரியான செயல் ஈடுபடுவார், எந்த இடத்துல, எல்லா விவரங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்டியல் இருக்கு எல்லா அவதாரங்களுக்கும். அந்த பட்டியலில் இல்லாத யாரும் அவதாரமா வர முடியாது.
Just like there will be an incarnation of Kalki, as several times said, spoken before you, which will take place about 4 millions of years later on. Still, his name is mentioned in the Bhagavad, and the place is also mentioned. His father's name is also mentioned. This is called incarnation.
உதாரணத்துக்கு கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரம் ஏற்கனவே நான் பலமுறை உங்ககிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த அவதாரமானது 400,000 வருஷத்துக்கு அப்புறமா அவதரிக்கக்கூடிய அவதாரம். இருந்தாலும் பாகவதத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இடம், அவருடைய தந்தை பெயர் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் அவதாரம்.
The Lord comes as incarnation for these two purposes. To protect the saintly person and to annihilate the atheistic demons.
அதனால பகவான் அவதாரமா வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்னு சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும், இன்னொன்னு நாஸ்திகர்களான அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும்.
And to establish the real purpose of religion.
மேலும் மதத்தினுடைய உண்மையான கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் அவர் அவதரிக்கிறார்.
Point was that what is the real purpose of religion? That real purpose of religion.
கருத்து என்னன்னா, இப்ப மதத்தோட உண்மையான நோக்கம் என்ன? மதத்தோட உண்மையான நோக்கம்னா,
Now Krishna say that I am descent for establishing the purpose of religion.
இப்போ கிருஷ்ணர் சொல்றார், நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவதரிக்கிறேன்.
பரித்ராணிய ஜதா ஜதா ஹி தர்ம சங்கானி பவதி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் பரித்ராணாம் சாதுனாம் விநாசாய சு துஷ்கிதா துஷ்கிதானாம் தீஸ் டூ திங்ஸ் அண்ட் தி தர்ட் திங் இஸ் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அண்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் தி பிரின்சிபிள் ஆஃப் ரிலிஜன்.
சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும், மூன்றாவதா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும், மத கொள்கைகளை நிலைநாட்டுறதுக்காகவும் அவதரிக்கிறேன்.
Now in the last word he says that sarva dharman parityajya mam ekam saranam vaja. You give up all kinds of religion that you have manufactured.
இப்போ இறுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா தர்மங்களையும், அதாவது நீங்க உருவாக்கின எல்லா தர்மங்களையும் கைவிடுங்க.
You simply surrender unto me. The religious principle means to surrender unto God.
பெருமனே, என்னிடத்துல சரணடைங்க. அதனால மத கொள்கை அப்படின்னா கடவுள் இடத்துல சரணடைறது தான்.
Nothing more. But that is the real principle of religion.
அதுதான் தர்மத்தோட உண்மையான கொள்கைகள்.
Religion without God consciousness, that is no religion, at least according to Bhagavad Gita.
குறைஞ்சபட்சம் இது பகவத்கீதையின் படியாவது, கடவுள் உணர்வு இல்லாத ஒரு மதம் மதமே கிடையாது.
Without God consciousness, without establishing my relationship with the Supreme Lord.
கடவுள் உணர்வு இல்லாம என்னுடைய உறவை முழுமுதற் கடவுளோடு நிலைநாட்டாம,
there cannot be any religious principle.
மதம்ன்றது எதுவுமே இருக்க முடியாது.
You may go on advertising some new kind of religious principle.
நீங்க ஏதாவது புதுசா ஒரு வகையான மத கொள்கைகளை விளம்பரப்படுத்திட்டு வேணா போயிட்டு இருக்கலாம்.
Every day and every moment they are being manufactured in all over the world.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் உலகம் முழுக்க புதுசு புதுசா உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்க.
And there are so many groups of religious principles.
எத்தனையோ வகையான மத கொள்கைகள் இருந்துட்டு தான் இருக்கு.
But here, according to the Bhagavad Gita,
ஆனால் இங்க பகவத்கீதையின் படி,
real religious principle means to establish your lost relationship with the Supreme Lord.
உண்மையான மத கொள்கைகள் அப்படின்னா, உங்களுடைய இழந்து போன உறவை முழுமுதற் கடவுளோடு மீண்டும் நிலைநாட்டுறது தான்.
We are eternally related with the Supreme Lord. Just like the father and the son is eternally related.
எப்படி ஒரு தந்தையும் மகனும் நிரந்தரமான உறவு கொண்டிருக்காங்களோ, அதுபோல நம்ம முழுமுதற் கடவுளோடு நிரந்தரமான உறவு கொண்டவர்கள்.
That relation cannot be cut off.
அந்த உறவை வெட்டிவிட முடியாது.
A father may become, a son may become rebellious to his father.
மகன் தந்தைக்கு எதிரானவனா கூட ஆகலாம்.
But he cannot say that he is not my father.
ஆனால் இவர் என்னுடைய தந்தை இல்லைன்னு அவனால சொல்ல முடியாது.
Is it possible? No, that is not possible.
அது சாத்தியமா? முடியாது. அது சாத்தியம் அல்ல.
How can it be possible?
எப்படி அது சாத்தியமாகும்?
I may disagree with my father in so many points of view.
நான் என்னுடைய தந்தையோட பல கருத்துக்கள்ல ஒத்து போகாம போகலாம்.
But if somebody ask you who is your father, oh I'll have to say the same enemy who I have taken as my enemy.
ஆனா யாராவது உன்னுடைய தந்தை யாருன்னு கேட்டா, நான் அந்த என்னுடைய எதிரியை தான் சொல்லணும். யாரை நான் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கனோ அவரை தான் சொல்லணும்.
Similarly, as the father and the son, the relationship cannot be cut off. Similarly, our relationship with the Supreme Lord cannot be cut off.
எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை வெட்டிவிட முடியாதோ, அதே மாதிரி நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை வெட்டிவிட முடியாது.
It is not possible.
அது சாத்தியம் அல்ல.
If we want to cut off our relationship with the Supreme Lord or God,
முழுமுதற் கடவுளுடனான நமது உறவை நீங்க வெட்டிவிடணும் நினைச்சா,
by artificial means, then the result will be that we shall be more and more unhappy.
செயற்கையா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதனுடைய விளைவு மேலும் மேலும் நீங்க மகிழ்ச்சியற்று இருப்பீங்க.
Therefore, the principal business of the human civilization is to establish, re-establish the lost relations.
அதனாலதான் மனித நாகரிகத்தோட மிக முக்கியமான கடமை என்னன்னா, இழந்து போன உறவை மீண்டும் நிலைநாட்டுறது.
The world is suffering by this lost relationship, godless civilization.
இந்த உலகம் துன்பப்படுது அப்படின்னா இந்த இழந்து போன உறவுனால, கடவுளற்ற நாகரிகத்தினால.
That should not be tolerated.
அதை பொறுத்து கொள்ள கூடாது.
People should be taught, they should revive their God consciousness or Krishna consciousness by all means, and then they will be happy.
மக்கள் அவர்களுடைய கடவுள் உணர்வை அல்லது கிருஷ்ண உணர்வை திரும்ப பெறணும். எல்லா விதத்திலையும் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம போதிக்கணும்.
That is the whole principle.
அதுதான் மொத்த கருத்தும்.
Lord Krishna says,
பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா,
உஷிதேயு இமே லோகான் குஜ்யா கர்மசீதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம உபஹன்யாமி மா ப்ரஜா. If I do not set examples in this way, then the whole population of the world will be contaminated.
இந்த விதத்துல நான் எடுத்துக்காட்டா நடந்து கொள்ளலன்னா இந்த மக்கள் தொகை மொத்தமும் உலகம் மொத்தமும் கலங்கப்பட்டு போயிடும்.
And there will be unwanted population, and then the whole world will appear just like hell.
பிறகு தேவையற்ற ஜனத்தொகைகள் நிரம்பி இருக்கும், இந்த உலகம் மொத்தமும் நரகம் போல காட்சி அளிக்கும்.
Inhabitable for good man.
ஒரு நல்ல மனிதனுக்கு வாழ தகுந்த இடமா இருக்காது.
Therefore, he says, Satya Karman, Karmani Vidyangsa Jatha Kurbanti Bharat. Satya Karmani Avidyangsa Jatha Kurbanti Bharat. Kurjyad Vidyangsa Tatha Satya Chikitsu Loka Sangraham. Chikitsu Loka Sangraham. Now somebody is fighting for some personal gain.
அதனால தான் அவர் சொல்றார், யாராவது சுய லாபத்துக்காக சண்டை போடுறாங்க.
Now at the present moment sometimes fighting takes place for some personal ambition.
தற்காலத்துல போர் நடக்கிறதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பத்தினால கூட நடந்துட்டு இருக்கு.
Fulfill some personal ambition.
ஒரு தனிப்பட்டவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக.
That was not, that should not be the case. To fulfill one's personal ambition, any risky thing should not be taken.
ஆனால் அது காரணமா இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக எந்த ஒரு ஆபத்தையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கக்கூடாது.
Now, Krishna says, just like foolish people, they work being too much attached for their sense gratification. Similarly, those who are learned, those who are advanced in spiritual knowledge, they also may work similarly, but not for the purpose of sense gratification.
Krishna சொல்றார், முட்டாள்தனமான மக்கள் மிகவும் இந்த புலன் இன்பத்தில் பற்று கொண்டு கடினமாக உழைக்கலாம். அதே மாதிரி அறிஞர்கள் யார் ஆன்மீக ஞானத்தில் வளர்ச்சி அடைந்திருக்காங்களோ அவங்களும் கூட உழைக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் அவர்கள் அவர்களுடைய புலன் திருப்திக்காக உழைக்கலை.
How it is possible?
எப்படி அது சாத்தியம்?
Just like a mercantile man is doing some business and working very hard day and night to accumulate some money.
உதாரணத்துக்கு ஒரு வியாபாரி ராத்திரி பகலா கடினப்பட்டு உழைச்சு வியாபாரம் செய்து கொஞ்சம் பணம் சேர்க்கலாம்னு பார்க்கிறார்.
Similarly, a devotee of the Lord also can earn money.
அதே மாதிரி பகவானுடைய ஒரு பக்தன் கூட பணம் சம்பாதிக்கலாம்.
In the same spirit, working day and night, superficially.
மேலோட்டமா அதே மனப்பான்மையில ராத்திரி பகல உழைக்கலாம்.
It will appear just like this man and that man. There is no difference.
எந்த நபருக்கும் அந்த நபருக்கும் வேறுபாடு இல்லாதது போல தோன்றும்.
They are working the same and day and night for earning some money.
இவரும் அவரும் ராத்திரி பகல பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிற மாதிரி தோணும்.
பட் தி டிவோட்டி ஆர் தி மேன் ஹூ இஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட்.
ஆனால் ஒரு பக்தன் அல்லது கடவுளுடனான உறவை நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒருத்தன்,
ஹீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி டிஃபரன்ட்.
அவனுடைய செலவுகள் வேறுபட்டதா இருக்கும்.
ஹீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி நாட் ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் காட் கான்சியஸ்னஸ்.
அவனுடைய செலவுகள் புலன் இன்பத்துக்காக இல்லாம அதே சமயத்தில் கடவுள் உணர்வை வளர்த்து கொள்றதுக்காகவா இருக்கும்.
That is the ideal man.
அவன்தான் பின்பற்றத்தக்கவன்.
There is no harm if you work very much attached.
மிகவும் பற்றோட நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா அதுல தவறு எதுவும் கிடையாது.
Your business or anyone, that doesn't matter.
அது உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம் அல்லது யாராவது வேணா இருக்கலாம்.
The same thing that we have explained and before, that the results should be given to God.
அதேதான் முன்னாடி நாம விளக்கி இருக்கோம். அதாவது பலனை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்படணும்.
Just like Rupa Goswami. Rupa Goswami, the other day I cited the example.
மற்றொரு நாள் உங்களுக்கு நான் ரூப கோஸ்வாமியை ஒரு உதாரணமா விளக்க சொன்னேன்.
When they retire, they brought home two boat full of gold coins.
அவர்கள் ஓய்வு பெற்ற போது அவர்களுடைய வீட்டுக்கு ரெண்டு படகு நிறைய தங்க காசுகள் கொண்டு வந்திருந்தாங்க.
The millions of these. But before retirement, they spent 50% of the accumulation of wealth for God's cause.
அது பல கோடிக்கணக்கான ரூபாய். ஆனா அவர்களுடைய செலவுக்கு முன்னாடி அவர்கள் 50% பணத்தை கடவுளுடைய நோக்கத்துக்காக செலவழிச்சாங்க.
And 25% he distributed to the relatives.
25% உறவினர்களுக்கு விநியோகிச்சாங்க.
They also expect some money. And 25% they kept in the bank for personal needs in some extraordinary time.
அவர்களும் ஏதாவது எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி மீதி 25% தன்னுடைய தனிப்பட்ட செலவுக்காக ஆபத்து காலங்கள் உதவிக்காக வங்கியில சேமித்து வச்சாங்க.
So, here Krishna also said, the satta karmani abhidhyansa, just like fool, those who are after sense gratification, as they are working with full attachment, that I must have this money, I must accumulate this bank balance and so on. So similarly, jatha kurvanti bharata, as they do work. Similarly, vidyāṁs means learned also, may work in that way. But he would spend the money in such a way, that is example.
Ānālē, inge Krishna chollrār, eppadi oru muttāl, pulan inbathukku pinnadi ōḍiṭṭirukkāno, அவன் அவனுடைய பற்றுதலை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக எனக்கு இந்த பணம் வேணும், நான் என்ன பணம் சேமிக்கணும், நான் என்ன சேர்த்து வைக்கணும், அது மாதிரி இருப்பான். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் பக்தரோ வித்வான் அவனு கூட கற்றறிந்தவனு கூட செயல்படலாம். ஆனால் அவன் பணத்தை செலவழிக்கிறது ரொம்ப எடுத்துக்காட்டான விதத்தில் இருக்கும். அதுதான் எடுத்துக்காட்டு.
That example, oh, such a big man, such a rich man, he distributed his money, just like Rupa Goswami. He distributed his money like this.
அந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஓ இவ்வளவு பெரிய நபர், இவ்வளவு பெரிய செல்வந்தர், அவருடைய பணத்தை ரூப கோஸ்வாமி மாதிரி இந்த மாதிரி அவங்க விநியோகிச்சிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கணும்.
Therefore, those who are devotees, those who are following the principles of devotion, they see the ideal. Well, our former acharya or former devotee.
அதனால தான் பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் பக்தியில முன்னாடி நமக்கு எடுத்துக்காட்டா இருந்தார்களோ அவர்களை நம்ம பின்பற்றணும். நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்களை, இதுக்கு முன்னே இருந்த பக்தர்களை பின்பற்றணும்.
குரு ஆர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், he had so much money and he distributed in this way.
குரு அல்லது ஆச்சாரியர் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது, அவர் இந்த அளவுக்கு விநியோகிச்சிருக்கார்.
The distribution money was accepted like so people would follow that.
அப்படின்னா மக்களும் அந்த பணத்தை எப்படி விநியோகிக்கிறது, எப்படி உபயோகப்படுத்துறதுன்றத பின்பற்றுவாங்க.
Krishna advises Arjuna that you also become an ideal man, that you become a fighter for the cause of God, then you become the ideal man. Your principle will be followed by others.
அதனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன அறிவுறுத்துறாருன்னா, நீயும் எப்படி பின்பற்றத்தக்கவனா ஆகணும், நீ கடவுளுடைய நோக்கத்துக்காக போரிடணும், நீ பின்பற்றத்தக்கவனா ஆகணும், உன்னுடைய கொள்கைகள் மற்றவர்களால பின்பற்றப்படும்.
இதைதான்
நான் உங்களுக்கு உபதேசிக்க விரும்பினேன். மிக்க நன்றி.